செல்வம் செவிச்செல்வம் முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
கலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த கலை பொழுதனில் உங்களை எல்லாம் முத்தமிழ் சங்கத்தின் வானொலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வார நிகழ்ச்சியில் முதலாவதாக திருக்குறளும் அதன் விளக்கமும். பெரியாரை பிழையாமை அதிகாரத்திலிருந்து வரும் முதல் குறள், கூற்றத்தை கையால் விழித்தற்றல் ஆற்றுவாருக்கு ஆற்றாதார் இன்னா செயல். இதற்கு விளக்கம் என்னன்னா, ஆற்றல் மிக்கவர்கள் ஆற்றல் இல்லாதவர்களை துன்பங்களை செய்தல் என்பது உயிரை கொள்ளக்கூடிய சாவை ஒருவன் தன் கையினால் அசைத்து காட்டி அழைப்பதற்கு ஒப்பாகும் என்கின்றார் திருவள்ளுவர். இதே அதிகாரத்தில் அடுத்த குறள், யாண்டு சென்று யாண்டும் உலகாரார் வெந்த பின் வேந்து சிறப்பட்டவர். மிகுந்த வலிமை பொருந்திய வேந்தனால் வெகுளப்பட்டவர்கள் அவனிடமிருந்து தப்பி எங்கே சென்றாலும் எந்த ஒரு இடத்திலும் அவர்கள் உயிருடன் வாழ முடியாது என்கின்றார் திருவள்ளுவர்.
அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன். தெரிந்த பாடலின் தெரியாத தகவல், மூணு டியூனை சேர்த்து ஒன்னா போட்டு ஒரு பாடல் பண்ணி அந்த பாடலும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக முடியுமா? முடியும்னு நிரூபிச்சவரு இசையமைப்பாளர் சங்கர் கணேஷ். படம் இதே வீணை. இந்த பாடலை எழுதியவர் புலமை பித்தனையா அவர்கள். எம்ஜிஆருக்கு எப்பவுமே பாடல்கள் மேல தனி கவனம் உண்டு. அவருடைய படத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாத்துக்கும் தனி கவனம் செலுத்தி இசையமைப்பாளர்களோட உட்கார்ந்து அந்த பாடல்களை தேர்ந்தெடுப்பாரு. வழக்கமா அவருக்கு அவருடைய பாடங்களுக்கு இசையமைப்பது எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் தான். இந்த படத்துக்கு கொஞ்சம் வித்தியாசமா சங்கர் கணேஷ புக் பண்ணியிருந்தாங்க. எம்ஜிஆருடைய படப்பாடல்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்டா இருக்கிறதுனால இந்த படத்துல பாடல்கள் எப்படி வரப்போகுது அப்படின்ற ஒரு ஆர்வம் எம்ஜிஆருக்கு மட்டுமல்ல எல்லாருக்குமே இருந்துகிட்டு தான் இருந்தது. இதுவோ பயங்கரமான டென்ஷனை சங்கர் கணேஷுக்கு உண்டாக்கி இருந்தது. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, இந்த பாடல் பதிவுக்கு முன்னாடி ஒரு டியூன் இல்ல ரெண்டு டியூன் இல்ல 105 டியூன் போட்டு ரெடியா காத்துக்கிட்டு இருந்தாங்க எம்ஜிஆர் வர்றதுக்காக. அவர் வந்தாரு, இவங்க ஒரு ஒரு டியூனா வாசிச்சு 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 காமிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்ப அவர் சொன்னாரு, அந்த மூணாவது டியூன்ல இருந்து அதை எடுத்துக்கோ, இந்த 25வது டியூன்ல இருந்து இதை எடுத்துக்கோ, 75வது டியூன்ல இருந்து இதை எடுத்துக்கோன்னு சொல்லி மூணு டியூனையும் கலந்தடிச்சு பண்ணின பாடல் தான் பொன்னந்தி மாலை பொழுது. இந்த பாடல் படமாக்கப்பட்ட விதமும் அற்புதமா இருக்கும். காஷ்மீரோட அழகை நம்ம கண்களுக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்கோம். மஞ்சுளா மிக இளமையா ரொம்ப அழகா இருப்பாங்க இந்த பாடல்ல. இந்த ஒரு படம் மட்டுமல்ல, நான் ஏன் பிறந்தேன் இன்னொரு படத்துக்கு கூட சங்கர் கணேஷ் இசையமைச்சிருப்பாங்க. இந்த ரெண்டு படத்தினுடைய பாடல்கள் அத்தனையுமே சூப்பர் டூப்பர் ஹிட்டா இருக்கும். இந்த மூணு டியூனையும் கலந்து போட்ட பாட்டு எப்படி வரும்னு சங்கர் கணேஷுக்கே ஒரு நிச்சயம் இல்லாத தன்மையில தான் இந்த பாடலை அவங்க போட்டு முடிச்சாங்க. ஆனா இந்த பாடல் சென்றடைஞ்ச வேகத்தை பார்த்து அவங்களே பிரமிச்சு போயிட்டாங்களாம். ஒரு பேட்டியில அவர் எம்ஜிஆர பத்தின நினைவுகளை திரும்பி பாக்குறேன்னு சொல்லும் போதே அவ்வளவு ஒரு ஆனந்தமாவும் தன்னை மாப்பிள்ள மாப்பிள்ளைன்னு எம்ஜிஆர் கூப்பிடுவார் என்ற ஒரு சந்தோஷமான நிகழ்வா அவரு குறிப்பிட்டது முக்கியமானது. உங்களுக்காக இன்று அற்புதமான பாடல் இதே வீணை படத்திலிருந்து பொன்னந்தி மாலை பொழுது கேட்டு ரசிக்கலாமா?
பொன்னந்தி மாலை பொழுது பொங்கட்டும் இன்பனினைவு அன்னத்தின் தோகை என்ற மேனியும் அள்ளிக்கொள் என்று சொல்லும் பாவையும் கொஞ்சி சிரித்தாய் நெஞ்சை பறித்தாய் கொஞ்சி சிரித்தாய் நெஞ்சை பறித்தாய்
பொன்னந்தி மாலை
நந்தி மாலை பொழுது
பாலகுமாரன் அவர்களின் பிறந்த தினம். பாலகுமாரனுக்கு எக்கச்சக்கமான பெண் விசைகள் உண்டு. காரணம் என்ன தெரியுமா? அவருடைய கதைகள்ல வரக்கூடிய முக்கியமான கதாபாத்திரமான பெண் கதாபாத்திரம் மிகவும் ஆளுமையாகவும் பயங்கர வசீகரத்தன்மையோடையும் அவளை அடிச்சுக்க முடியாத அளவுக்கு ஒரு கம்பீரமாகவும் அந்த கதாநாயகிகள் இருப்பாங்க. அதுதான் ஒரு முக்கியமான காரணம் அவருக்கு நிறைய பெண் விசிறிகள் வந்ததுக்கு. அவருடைய கதை ஒன்று அகல்யான்ற கதையை ஒரு ரெண்டு லைன்ல உங்களுக்கு சொல்ல போறேன். அகல்யா கதையை படிச்சவங்க அகல்யாவின் கதாநாயகன் சிவசு மாதிரியான கணவன் தனக்கு வரணும்னு கோவில்ல எல்லாம் விளக்கு போட்ட கதைகள்லாம் உண்டு. அந்த அளவுக்கு ஆண் பெண் கதாபாத்திரம் தான் அதுல முக்கியமா அகல்யானே பேர் வச்சிருப்பாரு. ஆனா அதுல வரக்கூடிய ஆண் கதாபாத்திரமான சிவசு மாதிரி ஒரு தன்மையா புரிஞ்சுகிட்ட பெருந்தன்மையோட நடக்கக்கூடிய எல்லா விதமான நல்ல குணங்களும் கொண்ட சிவசு மாதிரியான ஒரு புருஷன் தனக்கு வரணும்னு அத்தனை பெண்களும் விருப்பப்பட்ட காலகட்டம் அது. அவர் தனது அவர் இறந்த போது அவருடைய வயது 71 முடிஞ்சு 72 நடந்துட்டு இருந்தது. அந்த 71 முடிந்த பிறந்த நாளின் பொழுது அவர் சொன்ன ஒரு விஷயத்த உங்கள்ட்ட நான் இப்ப பகிர்ந்துக்க போறேன். குருன்றவரே நமக்கு தேவையா? நிறைய பேருக்கு இந்த கேள்வி உண்டு. எனக்கும் கடவுளுக்கும் இடையில எதுக்காக ஒரு மீடியேட்டர்? நான் ஏன் கடவுள்கிட்ட நேரடியா பேசக்கூடாது? எனக்கு எதுக்காக குரு தேவை அப்படின்னு நம்ம நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம். அவர் என்ன சொல்றாருன்னா, நல்ல நண்பன், நல்ல மனைவி, நல்ல தாய் தகப்பன், நல்ல பிள்ளைகள் கிடைச்சா வந்து எவ்வளவு ஒரு பாக்கியசாலியோ அதையெல்லாம் விட பெரிய பாக்கியசாலி உனக்கு நல்ல குரு கிடைக்கிறது அப்படிங்கிறார். குரு பியோ நம. கொஞ்சம் வியப்பாதான் இருக்கு வாழ்க்கை. வரிசையில நின்னு போட்டோ எடுத்துக்கிறாங்க. பெரிய ஆளாயிட்டப்பான்னு என் வயசுல இருக்கவங்க மெல்லுசா பொறாமையோட அங்கீகரிக்கிறாங்க. ஆனா என்னுடைய 20 வயசுல நான் எதுக்குமே லாய்க்கு இல்லாம இருந்தேன். சாப்பிட உட்காரும் போது என் தகப்பன் என்னை தண்டச்சோறுன்னு பலமுறை சொல்லுவார். சொல்லவே பக்கத்துல உட்காருவாரு. இது பலருக்கு பல விதமா இன்னைக்கு நான் உதவிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சுறாங்க என்னைய, ஈசான்னு கூப்பிடுறாங்க. சிரிப்பா இருக்கு என்ன பார்த்தா. உளறலான ஆள் நானு 1 வயசு வரை. இன்னைக்கு வாழ்வு பற்றி பேசி வைக்க புரிய வைக்க இயலும். எது திருப்போம்? பொறாம அறவே போயிட்டு கோபம் நிதானத்துல இருக்கு. சகலரையும் கனிவோட கவனிக்க முடியுது. உணர்ச்சி வசப்பட்டு செயல் செய்யறவரை பார்க்கும்போது புரியுது. கூவல கடிஞ்சொல்ல குழுவோட ஆர்ப்பரிக்கிறவரை அப்புறம் அப்படின்னு பாக்குற மாதிரி என்னால முடியுது. அறிவியலே உலகம், கணிதமே வாழ்வுன்னு முடிவு பண்றவங்கள நேசிக்க முடியுது என்னால. இவங்க கெட்டிக்காரங்க, இது தப்புன்னு நிச்சயம் புரிஞ்சுக்குவாங்க. கடவுள் தன்மை வந்துட்டதுன்னு அடிக்கிறவங்களைத்தான் அருவறுப்பா பார்க்க வேண்டியதா இருக்கு. உலகம் இதையும் கொண்டது. விலகுன்னு நகர்றேன். துன்பத்துல துவண்டுகிட்டு இருக்கவரை பார்க்கும் போது ஒன்னு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நானே மேலும்பி நின்றுட்டேன், உன்னால முடியாதா? 278 படைப்புகளும் இதைத்தான் சொல்லுது. எது என்னுடைய திருப்பம்? உணர முடிகிறது, சொல்ல இயலாது. எல்லா நேரமும் உன்னை கவனிச்சபடிக்கே இரு. எதிலும் காணாது போகாத. நான் இப்போதும் அப்படியே. இன்று 72 நுழைகிறேன். ஆனா அவர் அந்த 72 வயதை முடிக்கல. அவருடைய கதைகள், புதினங்கள், கட்டுரைகள், சினிமா சம்பந்தமான திரைக்கதை வசனங்கள், அவர் இல்லாம திரைத்துறை இப்ப கொஞ்சம் தடுமாறத்தான் செய்யுதோ?
இங்கே
எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்த பொழுது அவர் மிகவும் வருந்தி சொன்ன விஷயம், முன்பு நான் பிடித்த புகைதான் இதற்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரியே வெற்றிமாறன் அவர்கள் தன்னுடைய புகைப்பிடிக்கும் பழக்கத்தை பற்றி ஒரு கட்டுரையினை வலைதளத்தில் எழுதியிருந்தார். நான் 13 வயதில் சிகரெட் பிடிக்க ஆரம்பித்தேன். அப்பொழுதிலிருந்து ஆரம்பித்து 33 வயது வரை பிடித்திருக்கின்றேன். எக்கச்சக்கமாக பிடித்திருக்கின்றேன். பொல்லாதவன் சமயத்தில் எனக்கு ஒரு நாள் ஒன்றுக்கு 170 லிருந்து 180 சிகரெட்டுகள் பிடித்து வந்தேன். எனக்கே தெரியாது நான் அவ்வளவு பிடித்திருக்கிறேன் என்று. சார், 15 பாக்கெட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு உதவியாளர்கள் சொல்வார்கள். ஒரு பாக்கெட்டில் 10 சிகரெட்டுகள் இருக்கும். அப்பொழுது கூட 15 கலையாச்சா, சரி இன்னும் 2 வாங்கி வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லுவேன். விடாமல் பிடித்து கொண்டிருந்தேன். சாப்பிட்டு முடித்ததும் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்பதால் சாப்பிடுவதற்கு முன் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து தான் சாப்பிடவே ஆரம்பிப்பேன். தொடர்ந்து சிகரெட் பிடித்தீர்கள் என்றால் ஒரு 20 வருடங்கள் கழித்து உடலே இனி ஏற்க முடியாது, போதும் என்று சொல்ல ஆரம்பிக்கும். அந்த அறிகுறிகள் உடலில் தெரிய ஆரம்பிக்கும். நம் உடல் சொல்வதை நாம் கேட்க ஆரம்பித்தால் போதும். அப்படித்தான் எனக்கு நடந்தது. பொல்லாதவன் படம் முடியும் தருவாயில் அதற்கு சில வருடங்களுக்கு முன்னால் எனக்கு இருந்த ஆரோக்கியம் அப்பொழுது எனக்கு இல்லை என்பதை உணர்ந்தேன். பிறகு எப்படி புகைப்பழக்கத்தை விடுவது அப்படின்றதுல கவனம் செலுத்த ஆரம்பிச்சேன். அப்பொழுது ஒரு இதய சிகிச்சை நிபுணரை கவர்ந்து ஆலோசித்தேன். எனது ECG-யில் ஏதோ மாறுதல் இருக்கின்றது என்று சொன்னார்கள். ஆஞ்சியோ சிகிச்சை செய்து அடைப்பு இருக்கிறதா பார்க்கலாமா என்று மருத்துவரை கேட்டேன். அதற்கு அவர், அது நம் இஷ்டம்தான், ஆனால் புகைப்பழக்கத்தை நிறுத்துவது அத்தியாவசியமான தேவை என்றார். நான் ஆஞ்சியோ செய்ய வேண்டும் என்றேன். செய்து பார்த்தோம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஆஞ்சியோக்காக நான் தயாரானது தான் தொடக்கப்புள்ளி. அப்பொழுதிலிருந்து எப்படி எடையை குறைப்பது, எப்படி பயிற்சி செய்வது என்பது பற்றி யோசிக்க ஆரம்பித்தேன். அப்பொழுது பாசு என்கின்றவர் தனுஷனுடைய பொல்லாதவன் தோட்டத்துக்காக பயிற்சி கொடுத்து கொண்டிருந்தார். அப்படித்தான் எனக்கு பாசுவை தெரியும். நான் அவரை சந்தித்து எனது உடல் ஆரோக்கியத்திற்கு பயிற்சி செய்ய வேண்டும் என்றேன். அவர் பயிற்சிக்கு வர சொன்னார். தொடர்ந்து அவர் மேற்பார்வையில் பயிற்சி செய்தேன். அது ஒரு 6 மாத பயணம். ஆனால் அப்பொழுதும் நான் புகைப்பிடித்துக் கொண்டுதான் இருந்தேன். ஆனால் புகைப்பிடிப்பதை குறைக்க அந்த உடற்பயிற்சி எனக்கு உதவி செய்தது. புகைப்படக்கத்தை விடுவது ஒரு சங்கிலி தொடர் போல. ஒரு வாரம் விடுவோம், மீண்டும் ஆரம்பிப்போம். மறுபடியும் 10 நாட்கள் விடுவோம், அதன் பின்பு ஆரம்பிப்போம். இப்படி சங்கிலி தொடராக போகும். அப்படியே விட்டு விட்டு பழகினால் 7வது முறை உங்களால் விட்டுவிட முடியும் என்று எனது மருத்துவர் சொன்னார். அதை நான் பின்பற்ற ஆரம்பித்தேன். வாரணமாயிரம் படம் பார்த்தேன். அந்த படத்தில் புகைப்பிடிப்பது பற்றியெல்லாம் பேசப்பட்டிருந்தது. புகைப்பிடிப்பதை கண்டிப்பாக விட வேண்டும் என்று நான் உறுதியாக முடிவு செய்ய ஒரு வகையில் அந்த படம் எனக்கு உதவியது. அந்த படம் பார்த்து வந்து இதுதான் கடைசி சிகரெட் என்று ஒரு முறை பிடித்தேன். அன்றிலிருந்து இன்று வரை நான் மீண்டும் சிகரெட்டை தொடவே இல்லை. அது 2008 என்று நினைக்கின்றேன். பாபு மகேந்திரா பூனே திரைப்படக் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு முறை சத்யஜித் ரே அவருக்கு படம் எடுக்க வந்திருக்கிறார். இயக்குநராக முதல் என்ன செய்ய வேண்டும் என்று ரேவை கேட்டபொழுது அவர் சொன்னது, ஒரே இடத்தில் 8 மணி நேரம் நிற்க முடிந்தால் போதும், மற்ற திறமைகளை கற்றுக்கொள்ளலாம் என்பதுதான். எனவே உடல் ஆரோக்கியம் என்பது இயக்குநராக இருப்பதற்கு அத்தியாவசியமானது. 200-300 நபர்கள் உங்களை பார்க்கிறார்கள். நீங்கள் அவர்களை வழி நடத்த வேண்டும் என்றால் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? ஒரே இடத்தில் உட்கார்ந்து கொண்டு வேலை வாங்கிக் கொண்டிருந்தால் நடிகர்கள் எல்லாம் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள். நாம் களத்தில் இறங்கி இங்கே செல்லுங்கள், அப்படி நடிக்க வேண்டும் என்று சொன்னால் அது பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும். உங்கள் மீது நம்பகத்தன்மை வரும். நடிகர்கள் மதிப்பார்கள். மொத்த குழுவும் உங்களை பின்பற்றும். அது மிகவும் முக்கியம். மலை மீது ஏறி பார்க்கும் காட்சி என்றால் நாம் முதலில் ஏறி நிற்க வேண்டும். அதன் பின் தான் நம் அணியை பின்பற்றி செல்ல வேண்டும். எனவே ஆரோக்கியத்துடன் இருப்பது மிகவும் முக்கியம். பொல்லாதவன் சமயத்தில் நான் புகைப்பிடித்துக் கொண்டிருந்தேன். ஆடுகளம் சமயத்தில் பிடிக்கவில்லை. ஆடுகளம் படத்திற்காக கடினமாக உழைத்தோம். பொல்லாதவன் படத்தில் சில இடங்களில் சமரசம் செய்து கொண்டோம். அதற்கு காரணம் அப்பொழுது எனக்கு உடல் வலிமை இல்லாததுதான். எனக்கு இருந்த சில கட்டுப்பாடுகள் தான். நான் எப்பொழுதுமே மன வலிமையோடு உந்தப்பட்டு வேலை செய்பவன். இருந்தாலும் உடல் வலிமைக்கு முக்கிய பங்கு உண்டு. கடந்த 12 வருடங்களாக நான் புகைப்பிடிக்கவில்லை. அது நான் எந்த மாதிரியான படங்களை எடுத்தேன் என்பதற்கு உதவியது. என் படங்களில் பல விஷயங்களை என் உடல் வலிமையுடன் சம்பந்தப்பட்டது என்று நான் நினைக்கின்றேன். குறிப்பாக அசுரன் சமயத்தில் திட்டமிட்ட முறையில் உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன். அது எனக்கு அந்த படத்தை முடிக்க ஒரு கூடுதல் சக்தியை கொடுத்தது என்று கூறுகிறார் இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள்.
வாசித்துக் கொண்டிருப்பது முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம். இன்றைய நிகழ்ச்சியினை www.planetaudio.org/muthamilsangam என்ற இணையதளத்திலும் மீண்டும் கேட்டு மகிழலாம்.
புத்தகம் வாசிக்கிறது உலகத்துல இருக்கவங்க எல்லாம் எப்படி எல்லாம் ஊக்குவிக்கிறாங்கன்னு பாருங்க. ஸ்பெயின்ல கடற்கரை நெடுகிலும் பிரபல புத்தகங்களின் கதாபாத்திர வேடமேட்டு கத்தை கத்தையாய் புத்தகங்களை விற்கிறார்கள். போர்ச்சுக்கல்ல புத்தக வாசிப்பிற்கென மாதாந்திர விடுமுறையுடன் பள்ளி வாசல்களில் புத்தகங்களை வைத்து வாசிப்பை ஊக்குவிக்கிறார்கள். பூங்காக்களில் வாசிப்பு கூட்டங்கள் நடத்தப்படுகின்றன. சீனாவில் மிஷின்களில் காசு போட்டு புத்தகத்தின் பெயரை டைப் செய்தால் நாம் விரும்பிய புத்தகத்தை வாங்கலாம். ஜப்பானில் நாம் ஆர்டர் செய்த உணவு வரும் வரை படிக்க மேஜைக்கு அடியிலேயே புத்தகங்கள் வைக்கப்பட்டுள்ளன. அதை நாம் உணவு வரும் வரை படிக்கலாம். டென்மார்க்கில் சாலைகளில் விளக்கு கம்பங்களில் பெட்டிகளில் புத்தகங்கள் யார் வேண்டுமானாலும் தான் படித்த புத்தகங்களை மற்றவர்களுக்கு படித்து மகிழ அங்கேயே கொண்டு வந்து வைக்கலாம். ஸ்வீடனில் செயின்ட் பீட்டர் தினத்தன்று பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு மலர் சென்று பரிசளிப்பார்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு புத்தகங்களை பரிசளிப்பார்கள். பாரிஸ் நகரத்தில் வாசிப்பு பூங்காக்கள் வந்துவிட்டன. இரவும் பகலும் வாசிக்க விரும்புவோர் வாசிக்கலாம். அதற்கு வேண்டிய வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. கியூபாவில் ரேஷன் பொருட்களோடு உலக அளவில் பேசப்படும் புத்தகங்களும் பொது விநியோக முறையில் வழங்கப்படுகின்றன. புத்தக வாசிப்புன்றது மிக மிக இன்றியமையாததுன்னு உலகம் முழுவதும் மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு புத்தக வாசிப்பை நம்ம தான் ஊக்குவிக்கணும். பிள்ளைங்களுக்கு கையில காட்சியிட்ட கொடுத்து அவங்கள அதுலேயே மூழ்கி போக விடாம புத்தகங்கள் வாசிக்க பழக்கணும்.
யானை இருந்தாலும் ஆயிரம் பொன் இறந்தாலும் ஆயிரம் பொன் எனும் பழமொழி யானையின் மதிப்பை வெளிப்படுத்தும். யானைக்கு வேழம், களிறு அதாவது ஆண் யானை, பிடி பெண் யானை, எறும்பி, கடிறு, கடவை முதலான பல பெயர்கள் இருக்கிறது. தும்பி, கரிணி, தோல், கண்ணாளி, கும்பி, கரையடி, குஞ்சரம், பகடு, பூட்கை, கரி, மா, தங்கம், வழுவை, வேழம், வாரணம், உம்பல், எறும்பி, உவாவே, பொங்கடி, தந்தி, அத்தி, கடிவை, கயமே, நாகம், சிந்தூரம், தூங்கல், நிருமதம், புழக்கை, வல்விலங்கு, நால்வாய், புகர்முகம், மாதாவளம், தத்தா, வளம், மருண், மாவே, கைமா, பெருமா, மதமா, வயமா, மத்தமா, வே, மதகாயம், ஆம்பல், இபம், போதகம், களபம் என்று யானைக்கு 45 பெயர்களை பிங்கல நிகண்டு கூறுகிறது. நல்லது நேயர்களே, இந்த தகவலுடன் இந்த வார நிகழ்ச்சியினை முடிக்கின்றேன். இந்த வார நிகழ்ச்சியில் இடம்பெற்ற பதிவுகளை பற்றிய உங்களுடைய விமர்சனங்களை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சி சிறக்க உதவிய நம்முடைய அன்பு அறிவிப்பாளர் திருமதி அன்னபூர்ணி கல்யாணசுந்தரம் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, வலிகளில் மிகப்பெரிய வலியே எந்த வலியும் இல்லாதது போல் வெளியில் நடித்துக் கொண்டிருப்பதுதான். இஷ்டப்பட்ட வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் கஷ்டங்களை வெளியில் சொல்லக்கூடாது. தடுமாறி விழுந்தவர்களுக்கு ஆறுதல் கூறாவிட்டாலும் பரவாயில்லை, அவமானப்படுத்தாதீர்கள். நாளை நீங்களும் தடுமாறலாம். பிறரிடம் நாம் கவலைகளை சொல்லி ஆறுதல் தேடுவதை விட பொய்யாக ஒரு புன்னகையை சிதறிவிட்டு போய்விடலாம், பல கேள்விகளுக்கு பதில் தேவை இருக்காது எனும் ஸ்ரீசாமி வரிகளுடன் இந்த வார நிகழ்ச்சியை முடிக்கின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மணிநிலவன். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போமா.